சிவாய நம்ம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பத்தாம் திருவிளையாடலில் மலையத்வஜ பாண்டியன் திரும்பி வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து பதினோராம் திருவிளையாடல். பதினோராம் திருவிளையாடல் என்னது? கிரபாண்டியனின் பிறப்பு. கிரபாண்டியன் யாரு தெரியுமா? முருகப்பெருமானுடைய திரு அவதாரம்தான் உக்கிரபாண்டியன். ஈசன் வந்துட்டாரு, ஈசனுக்கும் அம்மைக்கும் திருமணம் நடந்துருச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்கணும்? அவங்களுக்கு மகனா முருகப்பெருமான் பிறக்கணும் இல்லையா. அதுதான் இந்த பதினோராம் திருவிளையாடல். முருகப்பெருமான் உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறக்க போறாரு. அதுதான் இந்த பதினோராவது திருவிளையாடல். திருவிளையாடல்ல காஞ்சன மாலைக்கு ஈசன் அருள் செய்ததை பார்த்தோம். ஆண்மகன் இல்லாத ஒரு குடும்பத்துல திருமணம் செஞ்சா எப்படி மகனுக்கு மகனா மருமகனா மாப்பிள்ளைகள் நடந்துக்கணும் அப்படிங்கறத உலகுக்கு எடுத்துக்காட்டா இறைவன் அந்த திருவிளையாடல்ல நிகழ்த்தினார். அதுக்கு மேல மனிதர்கள் போலவே இறைவன் மதுரை மாநகர அரசாண்டு வாழ்க்கையும் நடத்தினார். அதனால முருகப்பெருமான் அவங்களுக்கு உக்கிரபாண்டியன்ற பேர்ல பிறந்தார். தெரியுமா பிறந்தாரு? திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல மீனாட்சி அம்மைக்கும் முருகப்பெருமான் மகனா அவதரிச்சார். அவருக்கு உக்கிரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துல ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும். அவங்களுக்கு அடுத்து அரசாள போகும் மன்னன் வந்தாச்சு இல்லையா ஊர் மக்களுக்கு. அதனால ஒரே திருவிழா கோலம் பூண்டு இருந்ததாம். மதுரை மாநகர்ல இருந்தவங்க மட்டுமில்ல, தேவலோகத்துல இருந்து பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் அப்சர ஸ்திரீகள் முனிவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தினாங்களாம். பொண்ணும் பொருளும் நிறைய தானம் செஞ்சாங்களாம். தானம் செய்யும் போது நீர் ஊற்றி கொடுக்கறவங்க கையில இருந்து வாங்குறவங்க கைக்கு நீரை தார வார்ப்பாங்க இல்லையா. அப்படி செய்யும் போது ஊற்றப்பட்ட நீர் பெருகி அப்படியே இன்னொரு வைகை ஆறு மாதிரி ஓடிச்சோம். அப்போ எவ்வளோ தானம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது மட்டுமா, அன்னைக்கு தப்பு பண்ணி ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருந்தவங்கள கூட விடுதலை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். உலகமே சந்தோஷமா இருக்கு, நீங்களும் உங்க மனைவி மக்களோட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்களாம். இப்படி ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தை உக்கிரபாண்டியன் அழகா வளர்ந்தது. ஆறாம் மாதம் அன்னப்பிரசானம், அதாவது அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே அருந்தி வந்த குழந்தைக்கு முதல் முதலா சோறு ஊட்டும் வைபவம். அப்புறம் ஐந்தாம் வயதில் உபநயனம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளும் குறைவின்றி நடந்தது. எட்டு வயதில், அதாவது நீங்கள்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல, வில்வித்தை குதிரை ஏற்றம் அஸ்திர வித்தைகள் நான்மறைகள் அப்புறம் பல கலைகள் அதையெல்லாம் கற்று தேர்ந்தாராம் உக்கிரபாண்டியன். ஒரு ராஜாவா மாறுறதுக்கு ஒரு ராஜாவாகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை எல்லாத்தையும் பெற்று எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் ரொம்ப அற்புதமா நல்ல வீரமும் விவேகமும் படைத்த ஆண்மகனா உக்கிரபாண்டியன் வளர்ந்து நின்றாராம். அவருக்கு திருமண வயசு வந்துடுச்சு. ஈசனும் அம்பிகையும் அவருக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு மதுரையை ஆளும் பொறுப்பை ஒப்படைக்க தீர்மானிச்சாங்க. உக்கிரபாண்டியன் திருமணத்துக்கு தயாராகிட்டாரு. அவருக்கு ஏற்ற மணமகள் இப்போ வேணுமே. மணவூர்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊரின் அரசர் சோமசேகரருக்கு காந்திமதி அப்படின்னு ரொம்ப அழகான பண்பான மகள் ஒருத்தி இருந்தாங்க. அவங்க தான் தன் மகன் உக்கிரபாண்டியனுக்கு ஏற்ற மனைவியா இருப்பாங்க அப்படின்னு ஈசன் முடிவு செஞ்சு அந்த அரசருடைய கனவுல போய் சோமசேகரா உன் மகள் காந்திமதிய உக்கிரபாண்டியனுக்கு மனமுடிச்சு கொடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. இந்த திருமண வைபவத்தை நாம 12வது திருவிளையாடலா பார்க்க போறோம். முருகப்பெருமான் உக்கிர பாண்டியனா பிறந்த இந்த திரு நிகழ்வு 11வது திருவிளையாடலாகும். இத கேக்குறவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? சத்புத்திர பாக்கியம், அதாவது நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பிறப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுக்காவது தன் பிள்ளைகள் கெட்டவங்களா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் தான் பிள்ளைதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா? ஆனா நல்ல பிள்ளைகள் பிறப்பது இறைவன் கையில தான் இருக்கு. அப்பா அம்மா செஞ்ச நல்வினை தீவினைகளின் காரணமா தான் நல்ல குழந்தைகளும் குறும்புக்கார குழந்தைகளும் பிறப்பாங்க. ஆனா அது மாதிரி இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் பிறக்கும் படலத்தை திரும்ப திரும்ப படிச்சாலோ கேட்டாலோ அவங்க அந்த அப்பா அம்மாவுடைய தீவினைகள் குறைஞ்சு நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. 4வது திருவிளையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தடாதகை பிராட்டியாரோட பிறப்பு குறிச்சு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ அந்த திருவிளையாடல், 4ஆம் திருவிளையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்மையோட இந்த பிறப்பை நினைச்சாலோ படிச்சாலோ கேட்டாலோ சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆக உக்கிர பாண்டியனோட பிறப்பான இந்த 11ஆம் திருவிளையாடலும் மீனாட்சி அம்மையோடைய பிறப்புக்கு சமானமான ஒரு நிகழ்வு தான். இந்த மாதிரி இறைவர் வடிவங்கள் வந்து பிறக்கிறத நம்ம கேட்டாலே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். சீக்கிரமே எந்த இடையூறும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கும். அதுதான் இந்த 11ஆம் திருவிளையாடலுடைய பலன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு பன்மடங்கு வந்து சேரும். சரியா? நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.